ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் கடந்த வகுப்பில் 94 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ அந்த 94 பாடல்களையும் ஒவ்வொன்றா பார்க்கும்போது, இப்போ கடைசியாக நம்ம பார்த்த சப்ஜெக்டை வந்து மாயை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ 95வது பாடல். இப்போ 95வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதனை இன்னது என்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும். இது தனக்குளது உடல் யான் உலகு மெய் என்னும் அவர் உடையோர்கள் கதையில்லாத பொய் வந்தது இப்படி என்று கண்ட பேர் இல்லை மைந்தா. விதன மாயை ஏன் வந்தது என்றால் புத்தி விசாரம் அற்றதனாலே அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ அதனை இன்னது என்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும் அப்படிங்கிறாரு முதல் லைன்ல. அதாவது மாயை அப்படிங்கிறத அது இப்படிப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தெளிவுபடுத்த முடியாது. அதாவது மாயைன்னா அது பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை. அப்போ அது பொய்யின்னு சொல்லிட முடியாது, உண்மைன்னு சொல்லிட முடியாது. அப்போ அது ஒரு தோன்றி மறையக்கூடியது. அது வந்து ஒரு கயிற்றில் தெரியும் பாம்பை போல. அது வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட சொல்றாரு, கயிற்று அரவு அப்படிங்கிறாரு. அரவுன்னா பாம்பு. இப்போ கயிற்றில் தெரியும் பாம்பு அப்படிங்கிறத ஓமானமாக வேதாந்தம் சொல்லுது. அப்படிதான் மாயை. இப்போ அந்த மாயை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கிற கயிற்றை பார்த்தீங்கன்னா, தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்று அடிக்கும்போது அந்த கயிறு லைட்டாக அசையும். அப்படி அசைஞ்சதுன்னா அது பார்க்குறவங்களுக்கு பாம்பு மாதிரி தெரியும். ஏன்னா அந்த இரவு நேரத்தில் ஒரு மரத்து மேலே தொங்கிட்டு இருக்கிற ஒரு கயிறு அசையும் போது அது பாம்பு மாதிரி தெரியும். அந்த காற்று நின்றுட்டா அந்த கயிறு அசைகிறது நின்றுடும், அது வெறும் கயிறு தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இது எதனால், அந்த காற்றுனால அந்த அசைவை உண்டாக்குது. ஏன்னா உண்மையாக அந்த கயிற்றுக்கு ஏதாவது உயிர் இருக்கான்னா இல்லையே, ஆனால் அதுக்கு ஒரு காற்று உண்டாகிறதுனால அது அசையுது. இப்போ அது மாதிரி தான் இந்த உயிரினங்களும் இருக்குது அப்படிங்கிறத மகான்கள் சொல்கிறாங்க. இப்போ காற்றுங்கிற ஒரு விஷயம், பிராணங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த உடம்பெல்லாம் அசையுது. இல்லைன்னா இந்த உடம்பு அசையாது. இது ஒரு ஜடப்பொருள் தான் இந்த உடம்பு. அப்போது அசையாத ஒரு ஜடப்பொருளை அசைய வைக்கிறது எது? இப்போ பிராணங்கிற அந்த உயிர், அந்த உயிர் காற்று. அப்போ அந்த உயிர் காற்றுக்கிறதுனால தான் இந்த உடம்பு அசையுது. அதனால் இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ஒரு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இது இன்னது என்று உரைத்திட முடியாது அப்படிங்கிறது தான் மகான்கள் சொல்கிறாங்க. மாயை பற்றி சொல்லும்போது அது ஒரு தெளிவுபடுத்த முடியாது, அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை இன்னது என்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும். இது தனக்குளது உடல் யான் உலகு மெய் என்னும் அவர் உடையோர்கள். இப்போ இந்த மாயை உடையவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்ட பொழுது பதில் சொல்றாரு, இது என்னுடையது, இந்த உடம்பு என்னது, இந்த உலகம் உண்மை அப்படின்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாயை உடையது அப்படிங்கிறாரு. மாயை யாருக்கு உடையது அப்படின்னா அஜ்ஞானிகளுக்கு. ஏன்னா அஜ்ஞானிகள் தானே என்ன பண்றாங்க, இந்த உடம்பு என்னதுன்னு கருதுறாங்க, அப்புறம் இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிறாங்க, அப்புறம் நான் எனது அப்படிங்கிற அகங்கார மமகாரத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த மாயை உள்ளது அப்படிங்கிறார். மாயை யாருக்கு உள்ளது அப்படிங்கும்போது இந்த மாயை உடையவர்கள் வந்து அஜ்ஞானிகள் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த இரண்டாவது லைன்ல சொல்றாரு, இது தனக்குளது உடல் யான் உலகு மெய் என்னும் அவர் உடையோர்கள் அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்த லைன்ல சொல்றாரு, கதையில்லாத பொய் வந்தது இப்படி என்று கண்ட பேர் இல்லை மைந்தா. இப்ப பொய்ங்கிற ஒரு விஷயம் எப்படி நமக்கு தெரியும்? இப்போ பொய் உண்மை அப்படிங்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? இதெல்லாம் கதை விடுறோமோ அதெல்லாம் பொய் தானே. இப்போ கதைனாலே பொய் தான், ஏன்னா அது ஒரு கற்பனை. அப்போ அந்த மாதிரி இந்த கதை இல்லாமல் பொய் வரல. அப்போ கதை தான் இந்த பொய் அப்படிங்கும்போது இதை இப்படித்தான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி அது அதை பற்றி விளக்க முடியாதுப்பா. அது மாதிரி ஒரு கண்ட பேர் இல்லை மைந்தா, கதையில்லாது பொய் வந்தது இப்படி என்று கண்ட பேர் இல்லை மைந்தா. விதன மாயை ஏன் வந்தது என்றால் புத்தி விசாரம் அற்றதனாலே. அப்போ இந்த மாயை எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் சிஷ்யன். அப்போ அதுக்கு சொல்கிறாரு, புத்தி விசாரம் அற்றதினாலே. அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவாகிய அந்த ஆறாம் அறிவாகிய அந்த பகுத்தறிவை கொண்டு ஒருத்தன் எது நல்லது கெட்டது என்று விசாரித்து அறிய தவறிவிட்டான் என்றால் அவனுக்கு உண்மை தெரியாது, அப்போ எதையும் அப்படியே ஏற்றுக்குவான், சொல்றத அப்படியே நம்புவான். அப்போ ஒருத்தன் கதை விட்டானாலும் அந்த கதையை வந்து அப்படியே நம்பிக்கிறான். அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து அஜ்ஞானிகளாகத்தான் இருக்க முடியும். அப்போ அவங்களுக்கு புத்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ அதனால இந்த மாயை ஏன் வந்ததுன்னா, புத்தி விசாரம் அற்றதுனாலே, புத்தியை வச்சு விசாரம் பண்ணி பார்க்காதனால தான் இந்த மாயை அவர்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு இங்கே விளக்கம் கொடுக்குறாரு இந்த 95வது பாடலில். அடுத்தது 96வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அருவமாகும் மாயாவி வித்தைகள் விளையாடும் முன் தெரியாவே, உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும், பிரம்மசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்திடல் கூடாதே, பரவு பூதங்கள் கண்டு அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே அப்படிங்கிறார். அப்போ ஒரு மாயாவி இருக்கிறான். இப்போ அந்த மாயாவி காட்டக்கூடிய வித்தைகளில் ஒரு விளையாட்டு விளையாடுறான். இப்போ ஒரு தொப்பிக்குள்ளேருந்து ஒரு முயலை கொண்டு வர்ற ஒரு விளையாட்டை விளையாடுறான். இப்போ அவன் அந்த தொப்பிக்குள்ளேருந்து ஒரு முயலை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த முயல் உருவம் இல்லைங்க, அந்த தொப்பிக்குள்ளே அப்படி ஒரு உருவமே இல்லை. அதான் அருவம் ஆகும் மாயாவி வித்தைகள் விளையாடும் முன் தெரியாவே அப்படிங்கிறார். அந்த மாயாவி அந்த வித்தை விளையாடுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பொருளே இல்லை, அது அருவமாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும். அப்போ அந்த உருவம் எப்போ வருது, அவன் அந்த வித்தை செய்ய ஆரம்பித்த உடனே அந்த வித்தையின் வாயிலாக அதிலிருந்து பல்வேறு உருவங்கள் உண்டாகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட உருவங்கள் வந்து எப்படி பார்க்கறதுக்கு உண்மையாகவே இருக்குது. இப்போ தொப்பியிலிருந்து ஒரு முயலை உயிரோடு அவன் வெளிப்படுத்தினா அது ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்கதாகவும் ஆச்சரியப்படக்கூடியதாக நம்ம இருக்குது. ஆனால் அது உண்மையானா பொய் தோற்றம் தானே, அது ஒரு மாயா தோற்றம். ஆனால் அப்படின்ற ஒரு மாயா தோற்றத்தை, அந்த மாயா ரகசியத்தை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. அதுதான் இங்க சொல்றாரு, அருவமாகும் மாயாவி வித்தைகள் விளையாடும் முன் தெரியாவே, உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும், பிரம்மசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்திடல் கூடாதே. அப்ப எப்படி ஒரு ஜால வித்தை காட்டுற மாயாவி அந்த பலவிதமான வித்தைகளை காட்டி அவன் விளையாடும் போது அதை விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள் முன்னாடி தான் அந்த வித்தையை செய்யறான், தூங்கிட்டு இருக்கிற மக்கள் முன்னாடி செய்யறதில்ல, நல்லா விழிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் முன்னாடி தான் அந்த வித்தையை அந்த மாயாவை காட்டுறான். அப்படி அவன் காட்டும் போது சில பிரமிக்கத்தக்க வித்தைகள் அவன் முன்னாடி அரங்கேறுது அந்த அரங்கத்துல. அதுல அவன் வந்து ஒரு தொப்பிலிருந்து ஒரு முயலை கொண்டு வர பார்க்கறான், பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சு காட்டுறான். ஆனா இதெல்லாம் உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான மாய தோற்றம் நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா நம்ம விழிப்புணர்வோடு தான் அதை பார்த்துட்டு இருக்கோம், அதை உண்மை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நமக்கு கண்டிப்பா தெரியும் அப்படி தொப்பிலிருந்து முயல் எடுக்க முடியாது, அப்படி முயல் இல்லை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் கொண்டு வந்து காட்டுறான். அப்ப அந்த மாயாசக்தி எப்படிப்பட்டது நமக்கு தெரியுமா, அது எப்படி அந்த மாயாசக்தி அவன் உபயோகப்படுத்தி அந்த முயலை கொண்டு வரான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னா அது முடியாது. அது போல உருவமற்ற பரபிரம்மம், பரபிரம்மத்துக்கு உருவம் இல்லை, ஆனா அது உருவத்திலே இந்த உலகமாக பிரதிபிம்பித்துக் கொண்டு வெளிப்படுவதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப இந்த பொய்யான உலகத்தினுடைய ரகசியத்தையும் நம்ம யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பரபிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த மாயா சக்தி நம்ம முன்னாடி ஒரு தோற்றமாக தெரியுது, ஒரு பிரபஞ்சமாக தெரியுது. இப்ப எப்படி ஒரு மாயாவி முன்னாடி வந்து தொப்பிக்கிலிருந்து ஒரு முயல் வந்தது, அந்த முயல் பார்த்தா நம்ம முன்னாடி ஒரு தோற்றமா தான் இருக்குது. ஆனா அந்த முயலை நம்ம பார்த்துட்டு உண்மையான முயல் சொல்லுவோமா, இல்ல அது மாயா வித்தையினால வெளிப்பட்ட முயல், அது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம விழிப்புணர்வோட அந்த காட்சியில பார்த்துட்டு இருக்கோம், அந்த ஜால வித்தக்காரன் நம்மளை ஏமாத்துறான், ஏதோ ஒரு மாய வேலை காட்டுறான் அப்படிங்கறத நமக்கு புரிதலோட பார்க்கணும் அந்த காட்சியை. அப்படி புரிதலோட விழிப்புணர்வோட நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தொப்பியிலிருந்து ஒரு முயல் அவன் வெளியே எடுத்து காட்டுறான் அப்படின்னா, அப்புறம் அதே முயல் அந்த தொப்பிக்குள்ள போய் மறைய வச்சுட்டு அந்த தொப்பி திருப்பி இப்படி கமித்தி ஆட்டுறான், அதை பிரிச்சு காட்டுறான், அந்த தொப்பியெல்லாம் எப்படி எப்படியோ ஆட்டி காட்டுறான், அதுல இருந்து முயல் வெளியே வரவே இல்லை. அப்புறம் திடீர்னு அந்த தொப்பிக்குள்ளிருந்து ஒரு முயல் எடுக்கிறான் அப்படின்னா அது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற ஒரு அரங்கேறக்கூடிய ஒரு காரியமா இருக்குது, அது நம்ம நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குதுங்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மாயாவியால ஒரு முயலை கொண்டு வந்து காட்டுறதுக்கு உண்டான மாயா சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அது அவனுக்கே உரித்தானது, அந்த மாயாவிக்கே உரித்தானது அந்த மாயா சக்தி. அது போல இந்த பரபிரம்மம் என்ன பண்ணுதுன்னா தனக்கே உரித்தான இந்த மாயா சக்தியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்துது. அப்படி இந்த பிரபஞ்சம் கண்ணு முன்னாடி விரியுது, நமக்கெல்லாம் காட்சி ஆகுது. ஆனா இது எப்படி வந்துச்சு, ஏன் பொய்யான உலகமானா, யாருக்கு பொய்யான உலகம், இதை புரிந்து கொண்ட ஜீவன் முக்தர்களுக்கு இது பொய்யான உலகம். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் மாயா பிரபஞ்சம், இது ஈஸ்வரன்கிற மாயாவினால இது வெளிப்பட்டிருக்கிறது, அப்ப இதெல்லாம் தோற்ற மாயை அப்படிங்கிறத ஜீவன் முக்தர்களுக்கு தெரியுது. அப்ப அவங்க அது ஒரு மாய காட்சியா ரசிக்கிறாங்க. எப்படி ஒரு மாயாவி தொப்பிலிருந்து முயலை கொண்டு வந்தப்போ ஒரு காட்சியா நம்மளால ரசிக்க முடியுது. அங்க போய் நம்ம எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துக்க மாட்டோம், அது ஒரு தமாசு ஒரு ஜோக்கா தான் பார்ப்போம், சீரியஸா அதை எடுத்துக்க மாட்டோம். அது மாதிரி ஜீவன் முக்தர்கள் இதை ஒரு ஜாலியா பாக்குறாங்க, இந்த உலகத்தை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது அவர் சொல்றாரு. இந்த ஆகாசம் முதலான பஞ்ச பூதங்களும் அதன் வெளிப்பாடாக உள்ள இந்த அகண்ட பிரபஞ்சமும் அதில் பூமி போன்ற இந்த உலகமும் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா உயிரினங்களும் உண்மையாக தோன்றினாலும் அதனுடைய ரகசியத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அப்ப இவ்வாறு அறிய முடியாத மாயா சக்தியை பரபிரம்மத்தின் பிரதிபிம்பம்னு தான் நம்ம அறிந்து கொள்ள முடியுங்கிறாரு. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, இப்ப இந்த மாயா சக்தி எப்படிப்பட்டது, அதாவது பிரம்மத்துக்கும் மாயா சக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இப்ப மனிதனுடைய நிழலோட ஒப்பிடுறாரு. இப்ப மனிதனுடைய நிழல் வந்து மனிதனை சார்ந்து மட்டும்தான் இருக்கிறது, அது மனிதனுக்கு வேறாக இல்லைதான். அது எப்ப வெளிப்படுது, மனிதன் நடந்து போகும்போது அவன் பின்னாடி ஒரு நிழல் விழுது. இப்ப இந்த நிழல் வந்து யாரை சார்ந்து இருக்கிறது, அந்த மனிதனை சார்ந்து இருக்கிறது. அது போல இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது, அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. அதை தான் அவருக்கு ஒப்பிடுறாரு. இப்ப மனிதனின் நிழல் மனிதனை சார்ந்து இருப்பது போல பிரம்மத்தின் நிழலாகிய இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். இந்த பாடல்கள் வழியா நமக்கு புரிய வைக்கிறார். அதுதான் சொல்றாரு, பிரம்ம சக்திகள் அனந்தமாம், அதை கண்டுபிடித்திடல் கூடாதே, பரவு பூதங்கள் கண்டு அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே. அப்ப இந்த பஞ்ச பூதங்களினால இந்த பிரபஞ்சம் பரவி கிடக்குது, அது நம்ம ஒரு யூகத்தால ஒரு அனுமானத்தால நமக்கு வெளிப்படுது, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இது உண்மையானா இல்ல, ஒரு தோற்ற மாயை அப்படிங்கிறது மாயையை மேலும் உறுதிப்படுத்துறாரு. இப்படித்தான் இருக்கும் மாயைனா இப்படிதான், அது பிரம்மத்தினுடைய சக்தி அப்படின்னு 96வது பாடல தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் மீண்டும் 97வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணும், மற்றது மாயம். பாரில் நின்ற மாயாவையும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும். வீரியம் திகள் வித்தையாயின சக்தி வெளிப்படாது. அதுபோல பேரியல் பிரம்மத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகள் உண்டே. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு ஜால வித்தைக்காரனுடைய மாயா சாகசங்கள்னால பல உருவங்கள் உண்டாகுது, அதன் காரியங்கள் கூட பார்ப்பதற்கு நமக்கு உண்மை போலவே தோன்றுது. ஆனா உண்மையில அது என்ன, ஒரு மாயா தோற்றத்தின் வெளிப்பாடு, அது பொய்ன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாயா வித்தைக்காரன் தான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஜால வித்தைக்காரனுடைய நிகழ்ச்சியை பார்க்கறோம், பார்க்கும்போது நமக்கு இது பொய் தோற்றம் நமக்கு நல்லா தெரியுது. அது போல இந்த மாயா சக்திக்கு காரணமான மாயாவியும் அவனது பக்க பலமான மாய காட்சிகளும் அந்த அரங்கத்துல சுயநினைவோட உட்கார்ந்து இருக்கிற நமக்கெல்லாம் கண்கூடாக தெரிஞ்சாலும், அந்த சக்தியை இவைகள் எல்லாம் தோற்றுவித்தாலும் அந்த மாயா சக்தியை நம்ம ஒருத்தரும் கண்ணில் பார்க்க முடியறதில்லை. ஏன்னா அந்த மாயா சக்தி கண்களுக்கு தெரியறதில்ல, ஆனா அந்த மாயா சக்தியை உண்டாக்குகின்ற மாயாவி நம்ம கண்ணுக்கு தெரியறோம். அப்புறம் அந்த மாயா சக்தியால் படைக்கப்பட்ட அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது என்ன படைச்சு காட்டினானோ அதை நமக்கு கண்ணுக்கு காட்டுது. சக்தியை வந்து நம்ம பார்க்க முடியறதில்ல, ஆனா மாயா சக்தியினுடைய வெளிப்பாடை நம்ம பார்க்கறோம். அது போல இங்க பிரம்மமும் நமக்கு இப்படி மாய பிரபஞ்சத்தை உருவாக்கி காட்டுது, ஆனா அதனுடைய சக்தி நமக்கு தெரியல, ஆனா பிரபஞ்சம் நமக்கு தெரியுது. அதுதான் இங்க சொல்றாரு, காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணும், மற்றது மாயம். பாரில் நின்ற மாயாவையும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாயாவியையும் அவன் உருவாக்கக்கூடிய அந்த வித்தையினால் வெளிப்பட்ட அந்த பொருளும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. வீரியம் திகழ் வித்தையாயின் சக்தி வெளிப்படாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வித்தையில வந்து அந்த தொப்பியிலிருந்து ஒரு முயல் வந்ததை நம்ம பாக்குறோம், கண் கூட பாக்குறோம். ஆனா அது எப்படிப்பட்ட சக்திகளும் அந்த தொப்பியிலிருந்து முயலை கொண்டு வந்தான் அப்படிங்கிற சக்தி நமக்கு தெரியல. அப்போ அந்த சக்தி நமக்கு வெளிப்படாது அப்படிங்கிறது நீங்க சொல்றாரு. அது போல பேரியல் பிரம்மத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகள் உண்டே. அப்ப அது போல உண்மையாக தோன்றும் இந்த உலகமும் உலக காரியங்களும் அதில் காணப்படுகின்ற உருவங்களும் அதன் பெயர்களும் அனைவருக்கும் கண்கூடாக தெரிகின்றது. இந்த தோற்றத்திற்கு காரணமான மாயாவி ஆகிய ஈஸ்வரன் இருப்பதும் இந்த உலகத்தின் வாயிலாகத்தான் அறியப்படுகின்றது. அப்படிப்பட்ட மாயாவியான ஈஸ்வரனின் மாயா விளையாட்டுகளை நம்ம கண்கூடாக கண்டாலோ அதன் மாயா சக்தியை நம் கண்களால் காண முடிவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. பேரியல் பிரம்மத்துக்கும் உலகுக்கும் பிற சக்திகள் உண்டே அப்படின்னு இந்த 97வது பாடல தெளிவுபடுத்துறாரு. பிரம்மத்துக்கும் மாயா சக்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, இங்க மாயா சக்திங்கிறது பிரம்மத்தினுடைய வெளிப்பட்ட சக்தி. இப்ப பிரம்மம் இருக்கிறதுனாலதான் அந்த சக்தி இருக்குது, ஆனா அந்த சக்தியை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அப்ப அதனால அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல அவர் தெளிவுபடுத்துறாரு. இப்ப அடுத்ததுல சொல்றாரு 98வது பாடல்ல, சக்தி சத்தனை தவிர வேறொன்று கான், சத்தனாம் மாயாவி, வித்தை காட்டிய இந்திரஜாலம் பொய், வித்வான் மெய்ப்போல புத்தி மைந்தனே, சக்திமானாகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழி கண்டு தெளிவாயே அப்படிங்கிறார். அதாவது இப்போ சக்தி சத்தனை தவிர வேறொன்று கான், சத்தனாம் மாயாவி. அதாவது அங்க மாயாவி தவிர வேறு ஒன்றும் அங்க பார்க்க முடியறதில்ல, சக்தி நமக்கு தெரியறதில்லை. ஆனா அந்த மாயாவினுடைய சக்தியினுடைய வெளிப்பாடுல அங்க சில உருவங்கள் தோற்றமாகுது, அதைதான் இங்க சொல்றாரு. இந்திரஜால சக்தியானது அந்த மாயாவியை சார்ந்துதான் இருக்கின்றது, அது மாயாவிக்கு வேறாக அந்த சக்தி இல்லை. அந்த மாயா சக்தியை கொண்டு மாயாவி ஜால வித்தியை காட்டினாலும் அது பொய் தான். அதே சமயம் அந்த மாயா சக்தியை வெளிப்படுத்திய மாயாவி உண்மைதான், மாயாவி இருக்கிறான், ஆனா மாயாவினுடைய சக்தி வந்து பொய். ஏன்னா அந்த சக்தியை வெளிப்படுத்தி அவன் ஒரு பொருளை கொண்டு வரான், திருப்பி அந்த பொருளை மறைச்சிடுறான். அப்படி வந்து போகின்ற அந்த மாயா சக்தி கண்ணுக்கு தெரியல, ஆனா மாயாவி கண்ணுக்கு தெரியறான், அந்த சக்தியின் வாயிலாக வெளிப்பட்ட அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்ப இது போல சர்வசக்திமானாகவும் சர்வாத்மனாகவும் நித்திய பூர்ணமாகவும் சச்சிதானந்த சுரூபமாகவும் இருக்கின்ற அந்த பிரம்மம் இருப்பது உண்மை அப்படிங்கிறாரு. ஆனா அந்த பிரம்மத்தின் பிரதிபிம்பங்களான இந்த உலகமும் உருவங்களும் மாயையில் வெளிப்பட்டது என்பது மாயா சக்தியை கொண்ட பிரம்மத்தை சார்ந்தது மட்டுமே அப்படிங்கிறார். ஏன்னா அது பிரம்மத்தை சார்ந்துதான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. பிரம்மம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை. இப்ப நான் இல்லைன்னா என்னுடைய நிழல் இல்லை. அப்ப இந்த நிழல் என்னை சார்ந்துதான் இருக்கிறது. இப்ப நிழலை சார்ந்து நான் இல்லை, நான் இருப்பதனால்தான் நிழல் இருக்கிறது. அது போல பிரம்மம் இருப்பதனால்தான் இந்த மாயா சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது இங்க தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா மாயா சக்திங்கிறது பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு, அதனால பிரம்மம் இருக்கிறதுனால மாயா சக்தி இருக்கிறது. அப்ப அதனால அது வார்த்தைகளால விளக்க முடியாது, அது இத்தன்மை எது இப்படிப்பட்டது என்பதை அற்ப காரணங்களுக்கும் புலன்களுக்கும் நிரூபிக்க முடியாது. ஆகவே அதனை அனிர்வச்சனீயம் என்று சாஸ்திரம் அழைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது வந்து இதுதான் இப்படிப்பட்டதுதான் அப்படின்ட்டு மாயையை யாராலையும் நிரூபிக்க முடியாது, அதனால அது அனிர்வச்சனீயம் தெரிஞ்சுக்கங்க. அப்படிப்பட்ட இந்த மாயா சக்தியை மாயைன்னு சொல்றோம், அவித்தைன்னு சொல்றோம், அப்புறம் ஆவரணம் விக்ஷேபம்னு சொல்றோம், அப்புறம் அஞ்ஞானம், அப்புறம் சக்தி பிரகிருதி என்று பல பெயர்களிலும் பல தொழில்களிலும் பல ரூபங்களிலும் நம்ம அதை கற்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப இந்த மாயா பிரபஞ்சம் விழிப்பு நிலையில தான் நமக்கு தெரியுது. அதுவே நமக்கு இந்த மாயா பிரபஞ்சம் எப்போ தெரிய மாட்டேங்குது, ஆழ்ந்த உறக்க நிலையில இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம கனவு நிலையில இந்த பிரபஞ்சம் தெரியல, இதுக்கு வேறாக வேறொரு உலகத்தை நம்ம படைச்சிக்கிறோம். அப்ப இது மாதிரி விழிப்பு நிலையில ஒரு உலகம், கனவு நிலையில ஒரு உலகம், அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலையில உலகம் எங்க போச்சுன்னே தெரியல, அப்புறம் அதுல நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. அப்ப இது மாதிரி இந்த மூன்று அவஸ்தா திரயங்கள் உண்டாகுது இல்லையா, இது மாதிரி பல திருஷ்டாந்தங்களை கொண்டு மாறுதலுக்கு உட்பட்ட நிலையற்ற இந்த மாயா பிரபஞ்சம் என்பது மனம் கற்பித்து கொண்ட பொய்யான பாவனை என்பதை அறிந்து தெளிவடைவாயாக அப்படிங்கிறார். புத்தி மைந்தனே, சத்தியமானாகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழி கண்டு தெளிவாயே அப்படின்னு சொல்றார். ஏன்னா அது திட்டாந்தம்ங்கிறது என்னன்னா, இப்ப அது ஒரு மாயங்கிறத நம்ம பல வழியில ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம். ஏன்னா அது எப்படிப்பட்டது, எதனால மாயன்னு சொல்றோம், அப்புறம் இங்க உறக்க நிலை எப்படிப்பட்டது, கனவு நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே திட்டாந்தங்கள் கொடுத்தாச்சு. அப்ப அந்த வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழி கண்டு தெளிவடைவாயாக அப்படின்னு சொல்லி இந்த 98வது பாடல்ல சொல்லி முடிக்கிறார். அடுத்து 99வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாம். இல்லையாகிய சக்தியை உண்டென்பது எப்படி என கேட்கில், புள்ளையாதியாம் அச்சேதன பொருளெல்லாம் பூத்து காய்ப்பன பாராய், நல்லையாம் மகனே அதில் சிற்சக்தி நடந்திராது, இருந்தக்கால் தொல்லையாய் வரும் சராசர உயிர்க்கெல்லாம் சுபாவங்கள் வேறாமே. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இல்லாத இந்த மாய சக்தியை எப்படி உண்டு என்று நம்புவது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான் சிஷ்யன். அதுக்குதான் இவருக்கு பதில் சொல்றாரு. இல்லையாகிய சக்தியை உண்டு என்பது எப்படி என கேட்கில், அதாவது இல்லாத ஒரு சக்தி வந்து இருக்குதுங்கிறது நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புள்ளையாதியாம் அச்சேதன பொருள் எல்லாம் பூத்து காய்ப்பன பாராய். புள்ளையாதியாம்னா இந்த புல்லிலிருந்து யானை வரைக்கும், கண்ணுக்கு ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு புல்லுல ஆரம்பிச்சு கண்ணுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கிற யானைங்கிற ஒரு உருவத்தில் இருக்கிற வரைக்கும் அதுல மனிதனும் அடக்கம், அப்படிப்பட்ட பல்வேறு உருவங்களை நம்ம பார்க்கிறோம் இந்த பிரபஞ்சத்துல. அப்படி இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இவங்க எல்லாம் இந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? இந்த அச்சேதன பொருள் எல்லாம் பூத்து காய்ப்பன பாராய். இது வந்து ஒரு சேதன பொருளா நமக்கு பார்த்தா தெரியல, ஒரு புல்லை பார்த்தா அதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு கூட நமக்கு தெரிஞ்சுக்க முடியாம தான் நம்ம இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்குள்ள ஒரு சேதனம் இருக்கு, அந்த அறிவு இருக்குது. ஆனா நமக்கு பார்த்தா அதெல்லாம் வந்து வேலை செய்யாத மாதிரி தெரியுது, ஒரு சாதாரண புல்லு மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அதை நீங்க ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எப்படி தளைச்சு பூத்து காய்த்து கனிந்து வருது பாருங்க. அப்ப எப்படி எல்லாம் ஒரு இயற்கையினுடைய நியதியில ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பயிரில் ஆரம்பிச்சு ஒரு ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம மைனூட்டா கவனிச்சோம்னா அதனுடைய உடல்லையும் சரி அதனுடைய வாழ்க்கையிலும் சரி பல்வேறு மாற்றங்களை நம்ம அனுதினமும் பார்க்கிறோம். அப்ப இந்த மாற்றங்கள் எப்படி நிகழுது? மனிதனாவது கூட ஒரு மாற்றங்களை வந்து ஒரு அறிவுள்ளவனா இருக்கிறான், இப்படி எல்லாம் மாற்றம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அறிவாளி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு புத்தி உள்ளவன் சொல்லலாம் மனிதனை. ஆனா அறிவற்ற பொருள்கள் நம்ம நினைக்கக்கூடிய அந்த புல்லுல கூட, அந்த ஒரு மரத்துல கூட ஒரு பூ பூத்து அது அப்புறம் வந்து காய்ந்து அது ஒரு கனி ஆகுது அப்படின்னா அதுல எவ்வளவு ஒரு அறிவாற்றல் அடங்கியிருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கிறார். இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்க்கணுங்கிறார். ஏன்னா நாமளும் அதை உண்மையிலே கவனிச்சு பார்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப அது எப்படி ஒரு இயற்கை ஒரு நியதிக்குள்ள வச்சிருக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப டீப்பா மைனூட்டா போய் கவனிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அதை டெப்த்ல போகுது. ஏன்னா அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய தோற்றமும் அது எந்த நேரத்துல காயா மாறணும் எப்போ அது கனியா மாறணும் அப்படிங்கிற அந்த பருவமும் அதனுடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த இயற்கை வந்து ஒரு நியதிக்குள்ள வச்சு அழகா ஒரு வடிவமைச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தையும் அப்படி ஒரு ஒரு அற்புதத்தையும் இந்த இயற்கை தனக்குள்ளே ஒரு அறிவாற்றலோடு இயக்கிட்டு இருக்கு. அப்போ இங்க எல்லாமே அறிவினுடைய இயக்கத்துக்குள்ள இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அவைகளில் காணப்படும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாமே அந்த சிற்சக்தி இல்லாமல் இது போன்ற மாற்றங்களை முறையாக நடத்திட முடியாது அப்படிங்கிறார். அந்த சித்துகிற அறிவு சக்தி இல்லாம இது மாதிரி மாற்றங்கள் எல்லாம் முறையா நடந்துடாது. அப்ப இந்த அண்ட சராசரங்களில் காணப்படுகின்ற எல்லா உயிர்களும் அந்த ஒரு அறிவு கொண்ட புல்லுல ஆரம்பிச்சு ஆறு அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட அறிவுகளுடன் காணப்பட்டாலும் கூட அவ்வாறு இந்த வேறுபாடுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரம்மத்தின் சித் சக்தியானது மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளை அதாவது உடல்களை பொறுத்து அதன் அறிவு வெளிப்படுவதும் சுபாவங்களும் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். அப்ப இங்க இந்த பிரபஞ்சம் வந்து எதனால் சூழப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா இந்த மொத்த பிரபஞ்சம் ஒரு அறிவு மயமா தான் இருக்கு. அந்த அறிவு அந்த உபாதியில பிரதிபிம்பிக்கின்றதை பொறுத்து அங்க அறிவாற்றல் வேறுபட்டு காணப்படுகின்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் நம்ம ஒரு அறிவு படைத்த தாவரங்கள் ஆறு அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா அதனுடைய அறிவு பரிமாணத்தை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அந்த உடல் தரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவாற்றலோட இயங்கிட்டு இருக்குது. ஆனா அந்த ஒரு அறிவு படைத்த அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி கூட ஒரு அறிவோடு இருக்குது அப்படிங்கிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? அதை நம்ம தொடும்போது அந்த செடி தன்னை சுருக்கி கொள்ளுது. அப்போ அது தன்னை தொட்ட உடனே ஒரு தொடு உணர்வு இருக்குதுங்கிறது அந்த செடியை நம்ம தொடும்போது தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதை தொடுறேன், நான் தான் அதை தொடுறேன், அதனால அது தன்னை சுருக்கிக்குதுங்கிற ஒரு அறிவாற்றல் எனக்குள்ளவும் இருக்குது. அதே மாதிரி அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி என்ன பண்ணுது? என்னை யாரோ தொடுறாங்க, நான் என்னை சுருக்கிக்க போறேன், என்னை நான் காப்பாத்திக்க போறேன்னு சொல்லி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுது. அப்ப இந்த இரண்டு சக்தியும் இந்த இரண்டு புத்தி சக்தியும் ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்குது. இப்ப நமக்குள்ள எப்படி அது சுருங்க போகுதுங்கிற ஒரு அறிவாற்றல் இருக்கிற மாதிரி நான் சுருங்க போறேங்கிற அறிவாற்றல் அதுவும் வச்சிருக்குது. அப்ப நம்ம பார்த்தா அது ஒரு சாதாரண ஜடப்பொருளா கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருந்தாலும் கூட அதிலும் ஒரு அறிவு இருக்கிறது, அதிலும் ஒரு உயிராற்றல் இருக்கின்றது, அதுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவர் இந்த பாடல்ல சுட்டி காட்டுறாரு. நல்லையா மகனே, அதில் சிற்சக்தி நடந்திடாது இருந்தக்கால் தொல்லையாம் வரும் சராசர உயிர்க்கெல்லாம் சுபாவங்கள் வேறாமே. அப்ப இந்த மாதிரி இவ்வளவு மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு உயிரினங்களையும் நடந்துகிட்டு இருக்கிறது, சராசர உயிர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் அதனுடைய சுபாவங்கள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு காணப்படுகின்றது. அது எப்படி மாறுபட்டு இருக்கின்றது என்றால் அந்த சிற்சக்தியானது ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு இருப்பதனாலே ஒவ்வொரு உடல்களும் மாறுபட்டு அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. இந்த 99வது பாடல்ல அடுத்தது 100வது பாடல் என்ன சொல்றாருன்னா, கருப்பை முட்டையில் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாராய், அருப்பமாம் சக்தி நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர் போலாம். நெருப்பு நீரதாம் கசப்புமே மதுரமாம் நீசனும் மறையோதும் பொறுப்பு மேகமாம் கடலெல்லாம் மண்களாம் புவனம் இப்படி போமே அப்படிங்கிறாரு இந்த 100வது பாடல்ல. இந்த 100வது பாடல் என்ன சொல்றாங்கன்னா, கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாறை. அதாவது இந்த இயற்கைய இன்னுமே அவரு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க சொல்றாரு. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு கோழி வந்து ஒரு முட்டை வைக்குது அப்படின்னா, அந்த முட்டையை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா எல்லாமே வெள்ளை கலர்ல தான் இருக்குது. அப்போ அது ஒரு சாதாரண பார்வைக்கு ஒரு வெள்ளை நிறத்தோடு இருந்தாலும் கூட அந்த முட்டை பொறிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழி குஞ்சும் ஒவ்வொரு கலர்ல இருக்குது. அதுதான் இங்க சொல்றாரு, கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாறாங்கிறாரு. பல நிறத்துல இருக்குது அந்த ஒவ்வொரு கோழி குஞ்சும். அப்போ எப்படி அதுக்கு அப்படி நிறம் மாறுது, ஒன்று ப்ரௌன் கலரில் ஒன்று கருப்பு கலர்லலாம் வருதுன்னா எப்படி வர முடியுது அப்படிங்கிற சொல்லி ஆச்சரியப்படுறாரு. இது எப்படி இது மாதிரி வருது? அருப்பமாம் சக்தி நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர் போலாம். அது போல இந்த பரபிரம்மத்தின் சிச்சக்தியான பேரறிவு பல்வேறு உடல்கள் கொண்ட உபாதிகளின் காரணமாக ஒரு புல்லில் ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும் பல்வேறு அறிவு பரிமாணத்தில் அது பரவி கிடக்குது. அதனால தான் அது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓமானமும் கொடுக்குறாரு. அரசன் இல்லாத நகரத்துல அவனால் இயற்றப்பட்ட சட்டத்திட்டங்கள் படி மனிதர்கள் நடைமுறையில செயல்படுத்தலன்னா அங்க என்ன ஆகும்? அந்த சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க முடியாத மக்கள் வந்து தவறான பல செயல்களை செய்து ஒழுங்கற்ற வாழ்க்கை முறையை வாழ்வது போன்ற ஒரு நிலை அங்க உண்டாயிடும். ஏன்னா ஒரு அரசன் வந்து ஒரு சட்டத்திட்டத்தை இயற்றி அந்த சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டுதான் அங்க அவர்கள் வாழணும் அப்படின்னு ஒரு நியதி அவன் வச்சில்லைன்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுவான், அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காம போயிட்டான்னா அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவான். அப்போ அங்கே ஒழுங்கு நடவடிக்கைகள் கெட்டு அந்த நெறி தவறி மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது அப்படிங்கிறத இந்த பிரம்மம் என்ன பண்ணுது, அருவமாக கண்ணுக்கு தெரியாத அந்த பரபிரம்மத்தினுடைய சித்தானது அந்த அறிவானது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சக்தியினால ஒரு ஒழுங்கு நியதியை உண்டாக்கிக்குதுங்க. ஏன்னா ஒரு அரசன் எப்படி ஒரு சட்டத்திட்டங்களை உண்டாக்கி இப்படித்தான் மனிதர்கள் இயங்கணும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு நியதி வச்சிருக்கான். அந்த நியதி அவன் வகுக்கலனா என்ன பண்ணுவாங்க மனிதர்கள், அவரவர்கள் மனம் போன போக்கில் கண்டபடி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஒழுக்கம் கெட்ட சமுதாயம் உண்டாகிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வந்து ஒரு சாதாரண மனிதர்களிடத்திலே நம்மிடத்திலேயே நம்ம அது மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கை நம்ம அமைச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படி இயக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இயங்கிட்டு இருக்குது, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது இங்க சொல்றாரு. அது வந்து ஒரு அறிவு நியதிக்குள்ள இயங்கிட்டு இருக்குங்கிறாரு, ஒரு ஒழுங்கு நியமத்தில் இருக்குது. அதுதான் ரித்தம்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த பிரபஞ்சமே ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ள இருக்குது. அது எப்படி அந்த நியதி, யாருடைய நியதி அது? அதுதான் அந்த மாயா சக்தி, ஈஸ்வருடைய சக்தி. அது பிரம்மத்தினுடைய சக்தி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தியை ஒரு நியதிக்குள்ள வச்சிட்டு இருக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்குது. அப்படி அது நியதி மாறினா என்ன தெரியுமா ஆயிடுங்கிறாரு, சுடுகின்ற நெருப்பு குளிர்ச்சியாகவும் குளிர்ச்சியான நீராகவும் மாறிடும், கசப்பு இனிப்பா மாறிடும், கல்வி அறிவே இல்லாதவன் வந்து ஒருத்தருக்கு கல்வி போதிக்க மாதிரி ஆயிடும், அப்புறம் நகராத மலைகள் எல்லாம் நகர்ற நிலை உண்டாயிடும், அப்புறம் நகர்கின்ற மேகங்கள் எல்லாம் நகராமல் நின்றுவிடும், இப்போ கடல் நீரெல்லாம் காய்ந்து வெறும் பூமியா வெறும் மண்ணா மாறிடும். இப்போ இதெல்லாம் உலகத்துல முரண்பாடாக மாறி போய்விடும். ஏன் அந்த ரித்தம் இல்லைன்னா, அந்த ஒழுங்கு நியதி இல்லைன்னா. இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே சரியா இயங்கிட்டு இருக்கு. அந்த பருவ காலங்கள் சரியா வருது, 4 பருவங்களும் கரெக்டா நடைமுறையில் இருக்குது, அப்புறம் ஒவ்வொன்றும் அந்த பஞ்சபூதங்களும் அதனுடைய நியதிக்குள்ள உட்பட்டு இயங்கிட்டு இருக்குது, பூமி தன்னைத்தானே அழகாக சுற்றுகின்றது, அப்புறம் அந்த சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் தன்னுடைய வட்டப்பாதையில ஒழுங்கா சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாமே நியதி மாறாமல் அந்த ரித்தம்ங்கிற அந்த ஒழுங்குக்குள்ள இயங்கிட்டு இருக்குது. அப்ப இந்த இயக்கம் எப்படிப்பட்டது, அந்த சக்தியினுடைய இயக்கம், யாருடைய சக்தி, அந்த பரபிரம்மத்தினுடைய ஈஸ்வர சக்தியினுடைய இயக்கம் இது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எப்படி சாத்தியமாகுது? இப்ப பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்குது, அது யார் சுத்த வச்சா? இப்ப அந்த பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு உண்டான அந்த ஸ்பீடு, அப்புறம் அது எவ்வளவு நேரம் சுத்தணும், சுத்தாமல் இன்னும் போயிடணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி யாரால வடிவமைக்கப்பட்டது அப்படின்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இயற்கையினுடைய அந்த நியதிக்குள்ள அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஈஸ்வரனுடைய சக்தி. இப்போ இந்த பூமி வந்து சுத்தாம நின்னா என்ன ஆகும்? இப்போ புவியிருப்பு விசை காணாம போயிடும், அப்புறம் நம்ம எல்லாம் அப்படியே ஆகாயத்துல மிதக்க ஆரம்பிச்சிடுவோம், அப்புறம் பஞ்சபூதங்களும் நிலை தடுமாறிடும், அப்புறம் கடல் தண்ணி எல்லாம் நிலப்பரப்புக்கு வந்துடும், அப்ப எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இந்த பூமியே இல்லாம போயிடும். ஆனா அப்படி ஆகுதானா? இல்லை, காலகாலமா எத்தனையோ 1000-1000 ஆண்டுகளா பூமி அழகா அதனுடைய வட்டப்பாதையில அழகா சுத்திக்கிட்டு இருக்குது, சூரியன் அழகா அது பாட்டி அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்குது, இந்த இயற்கை எல்லாம் நியதி மாறாம அதனுடைய ஒழுங்குல அழகா இயங்கிட்டு இருக்கு. அப்ப இப்படி ஒழுங்கு மாறாம அதனுடைய நியதியில அது அழகா இயக முடியுது அப்படின்னா அதன் பின்னாடி ஒரு அறிவாற்றல் இருக்கணும்ல. நாம சாதாரண இந்த உலகியல் விஷயத்திலேயே நம்ம ஒரு சட்டம் ஒழுங்கு அமைச்சு இப்படிதான் சமுதாயத்தை கட்டுப்பட்டு மனிதன் வாழணும், ஒருவனுக்கு ஒருத்தின் தான் வாழணும், அப்புறம் எங்கேயாவது போய் திருடினாலோ தவறு செஞ்சாலும் அவனை சட்டம் தண்டிக்கணும், அவனை கைது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மனித வாழ்க்கையிலேயே ஒரு சட்டத்திட்டங்களை நம்ம ஒரு நியதியை வகுத்து வச்சிருக்கோம். அப்ப நம்முடைய சட்டத்திட்டங்களையும் ஒரு ஒழுங்குலையும் நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவினுடைய அடிப்படையில நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தப்பு செய்யக்கூடாது, நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நியதிக்குள்ள நம்ம அழகா வாழ்ற மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஒரு நியதிக்குள்ள அழகா வாழுதல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்ச நியதியை வகுத்தவன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்ப அவன் எப்படிப்பட்ட ஒரு அறிவாளியா இருப்பான்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கும்? அது எப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மள கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்கிறத இங்க சொல்றாரு. கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாராய், அருப்பமாம் சக்தி நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர் போலாம், நெருப்பு நீரதாம் கசப்புமே மதுரமாம் நீசனும் மறையோதும் பொறுப்பு மேகமாம் கடலெல்லாம் மண்களாம் புவனம் இப்படி போமே. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாற்றங்கள் சரியா இல்லைன்னா, ஒரு அரசனுடைய சட்டத்திட்டங்கள் சரியா இல்லைன்னா எப்படி சமுதாயத்துல சீர்கேடு உண்டாகி விடுமோ, அந்த அரசன் இல்லாத நகரத்துல எப்படி எல்லாம் அவன் வாழ்க்கை அவன் இஷ்டத்துக்கு வாழ்வானோ, அது பாரு இந்த பிரபஞ்சம் தன்னுடைய நீதிக்குள்ள இல்லாம அறிவுக்குள்ள செயல்படாம நின்று போச்சுன்னா அப்ப இந்த பிரபஞ்சமே அப்படியே தலைகளா மாறிடும். இப்ப எப்படி மாறும்? நெருப்பு நீரா மாறிடும், கசப்பு இனிப்பா மாறிடும், அப்புறம் ஒண்ணுமே படிக்காத கல்வி அறிவே இல்லாதவன் கல்வியை போதிக்க ஆரம்பிச்சிருவான், அப்புறம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற மேகம் நகராம நின்று போயிடும், அப்புறம் கடலெல்லாம் வத்தி அங்க வெறும் மண்ணா மாறிடும். அப்ப இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த புவனத்துல மாறிடும்பா. ஏன் இதெல்லாம் மாறாம இயங்கிட்டு இருக்குது, அழகா இயங்கிட்டு இருக்குன்னா அது ஒரு ஈஸ்வர நீதிக்குள்ளே ஒரு ஒழுங்கினாலே இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த ஒழுங்கு என்பது ஈஸ்வரனுடைய அறிவு அப்படின்னு நீங்க சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் ஒரு அறிவு நீதிக்குள்ளதான் இப்படி இயங்க முடியும், அறிவு இல்லாம இந்த பிரபஞ்சம் இயங்காது. நம்ம ஒவ்வொன்றையும் மைனூட்டா கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு பூ பூக்குது, அது எப்படி ஒரு அழகா பூத்து சரியான தருணத்துல அது ஒரு காயா மாறி அப்புறம் அது ஒரு கனியா மாறி நமக்கு ஒரு சுவையான ஒரு மாம்பழத்தையோ ஒரு ஆப்பிள் பழத்தையோ கொடுக்குது. பழங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எத்தனை ப்ராசஸை கடந்து வருது. அப்ப இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு அறிவு நியதிக்குள்ள இயங்கிட்டு இருக்குங்கிறத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த பிரபஞ்சம் ஒரு அறிவு நியதிக்குள்ள இயங்கிட்டு இருக்குன்னு நமக்கு புரியும். அப்ப அதைத்தான் அவர் இங்க சுட்டி காட்டுறாரு இந்த 100வது பாடல்ல. இப்போ 101வது பாடல்ல சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காரு, அது என்னன்னு பார்த்துருவோம். ஆர்க்கும் காணவும் அறியவும் படாது என்றும், அவாச்சிய வடிவு என்றும், சேர்க்கும் நாமரூப பயிர் வித்து என்றும், செப்பிய சிற்சத்தி பேர்க்கும் ஆறு எங்கன் பிரித்திடப்படாது எனில், பிரம்ம பாவனை ஒன்றா பார்க்குமாறு எங்கன் முத்தி ஆகுவது எங்கன் பரமசர் குருமூர்த்தி அப்படிங்கிறான். என்ன சொல்றான்னா, ஆர்க்கும் காணவும் அறியவும் படாது என்றும், அவாச்சிய வடிவு என்றும், அதாவது யாராலையும் பார்க்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது, அது ஒரு அனிர்வச்சனியம்னு சொல்றீங்க. அது மாயையை பத்தி நீங்க இப்படி சொல்றீங்க, அந்த ஈஸ்வரனை பத்தி இப்படி எனக்கு சொல்றீங்க, அது சாதாரணமா நம்ம கண்களுக்கு தெரியாதுங்கிறீங்க, அப்புறம் அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அதனால அதை அனிர்வச்சனையும் சொல்றீங்க. சேர்க்கும் நாம ரூபா பயிர் வித்து என்றும், செப்பிய சிற்சத்தி பேர்க்கும் ஆறு எங்கன் பிரித்திடப்படாது எனில், பிரம்ம பாவனை ஒன்றாய் பார்க்குமாறு எங்கன் முத்தியாகுவது எங்கன் பரமசர் குருமூர்த்திங்கிறான். அப்படி அதை பிரித்து நீக்க முடியாதுன்னா, அதாவது நமக்கு அனிர்வச்சனையும் சொல்றீங்க, அந்த பல உருவங்களையும் பெயர்களையும் கொண்ட மாயைய இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு விதைனா, அப்ப அப்படி கூறப்பட்ட அந்த மாயை வந்து எப்படி நான் நீக்கிறதுன்னு ஒரு கேள்வியை கேட்கறான் இந்த இடத்துல. அது எப்படி நான் நீக்கிக் கொள்வது அப்படின்னு கேட்கறான். சேர்க்கும் நாம ரூப பயிர் வித்து என்றும், செப்பிய சிற்சத்தி பேர்க்குமாறு எங்கன் பிரித்திடப்படாது எனில், பிரம்ம பாவனை ஒன்றா பார்க்குமாறு எங்கன் முக்தியாவது எங்கன் பரமசர் குருமூர்த்தி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறான். அதாவது பிரம்மம் மட்டுமே உண்டு என்றும், ஜீவாத்மாவாகிய நானும் பரமாத்மாவாகிய பரமனும் ஒன்றென கூறுகின்ற சாஸ்திரம் வலியுறுத்துகின்ற அந்த முக்தி நிலை உண்டாவது எவ்வாறு சாத்தியம்ங்கிறது எனக்கு அறிவு கூர்ந்து சொல்லுங்க குருநாதரே அப்படின்னு நீங்க கேட்கறான். அப்ப அந்த அறிவுப்படி இது இயங்கிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு நாமமும் கொடுக்கறோம், ஒரு ரூபமும் கொடுக்கறோம், கண்கள் முன்னாடி இப்படி புலனாகி பலவிதமான மாற்றங்களுக்கு உட்படுது. அந்த மாற்றத்தை நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, ஒரு நாம ரூப பயிர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வித்தா இருக்குது, அதாவது விதையா இருக்குது, அப்புறம் அது ஒரு பயிராக மாறுது. இப்ப இதெல்லாம் ஒரு மாற்றம், நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு காய் கனி ஆகுது, அப்போ அது ஒரு மலரா மாறி காயா மாறி கனியா மாறுது. அப்ப இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு அறிவு தேவைப்படுது. அப்ப அந்த அறிவுப்படி இது இயங்கிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த வகையில ஒரு பயிர் வித்து வந்து ஒரு பயிரா மாறுது, இதெல்லாம் அதனுடைய சிற்சக்திங்கிறீங்க, செப்பிய சிற்சக்தி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிற்சக்தி வந்து நம்ம பிரிச்சு அறிஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா அப்ப அந்த பிரம்ம பாவனையும் அந்த அறிவும் எப்படி நமக்கு புரிஞ்சுக்க முடியும், அதை கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 101வது பாடல்ல கேட்கிறான். அந்த முக்தி நிலை எப்படி சாத்தியமாகும் எனக்கு கொஞ்சம் அருள் கூர்ந்து விளக்கங்கள் குருவே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் 102வது பாடல்ல விளக்கம் கொடுக்க போறாரு. வாயு தம்பனம் சலத்தம்பனம் மணிமந்திரம் மருந்தாலே தேயத்தம்பனம் செய்திடில் அதில் சிறந்த சக்திகள் எங்கே? நீ அச்சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைத்திடாது இருப்பாயே. மாயா சக்தி போம், இதன்றி மந்திரம் மறைகளில் காணோமே. அதான் மகனே, இப்ப மாயாவை வந்து எப்படி தன்கிட்ட ஒரு மாயா சக்தி வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மாயா ரூபங்களை வடிவமைக்கிறான், கொண்டு வந்து காட்டுறான் நம்ம முன்னாடி. அப்ப அவங்கிட்ட இருக்கிற சக்தி என்ன மாதிரி சக்தி? அதான் இங்க சொல்றாரு பாருங்க. வாயு தம்பனம் சலத்தம்பனம் மணி மந்திரம் மருந்தாலே. அப்போ ஒரு ஒரு மாயாவிக்கிட்ட இந்த மாதிரி சக்திகள்லாம் வச்சிருக்கிறான். ஒவ்வொன்றையும் தம்பனம் பண்ணி அதை நிறுத்துறான். தம்பனம்ங்கிறது நிறுத்துறது, அதாவது வாயு தம்பனம் ஒரு காற்றை நிறுத்துறான், நீரை நிறுத்தி காட்டுறான். அப்புறம் மணிமந்திரம் மருந்தாலே, எப்படி அவனால் அதெல்லாம் நிறுத்த முடியுது அந்த மாயாவினால? அவங்ககிட்ட இருக்கிற அந்த மணிமந்திர மருந்து. அப்போ அப்படிப்பட்ட அந்த மணிமந்திர மருந்தாலே அவன் என்ன பண்றான், அந்த வாயு நீர் அக்னி போன்றவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். அப்போ அவற்றின் இயல்பான சக்திகளான அந்த சலனத்தை அசைவையும், அப்புறம் அந்த நீரினுடைய திரவத்தன்மையான குளிர்ச்சியும், அப்புறம் அந்த அக்னியுடைய இயல்புத்தன்மையான வெப்பத்தையும் எல்லாம் மாற்றி காட்டுறான். அப்படி அவனிடம் செயல்படாமல் மறைந்து போய் விடுகின்றன மாயாவி கிட்ட. அது போல இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பேர் உணர்வுல தனியா அதுல மட்டுமே நீ நின்று பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அனைத்தும் மாயை என்பது உனக்கு புரிய வந்துடும். நீ அதை மட்டும் அந்த பிரம்மத்தை மட்டும் நீ ஸ்வரூப நிஷ்டையில நின்று பழகிட்டீங்கன்னா, வேற எதையும் நினைக்காம நீ அதுலயே அந்த ஸ்வரூப நிஷ்டையிலேயே இருந்து பழகினீங்கன்னா, அந்த ஒரே சித்தத்துடன் இருந்தீங்கன்னா, பரபிரம்மமாக மட்டுமே நிற்பாயாகில் மனதை மயக்கும் அந்த மாயை மீண்டும் உன்னிடம் வராது, மறைந்து அழியும். இது தவிர வேறு வழி ஏதும் வேதங்களில் கூறப்படவில்லை அப்படிங்கிறார். நீ அச்சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைந்திடாயது இருப்பாயே. மாய சக்தி போம், இதன்றி மந்திரம் மறைகளில் காணோமே அப்படிங்கிறார். அதாவது ஒரு மாயாவி வந்து இந்த மாதிரி ஒரு மாய காரியங்களை செய்யறதுக்காக அவன் பல்வேறு விஷயங்களை செய்யறான். அதாவது அவன் வாயு தம்பனம் சலத்தம்பனம் எல்லாம் பண்றதுக்கு அவன் ஒரு மணிமந்திர மருந்து வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் அவன் அதெல்லாம் பண்ணி காட்டுறான். அது மாதிரி அவன் நிறைய விஷயங்களை மாய விளையாட்டுகளை இங்கே செஞ்சு காட்ட முடியுது அவனால. அப்போ அந்த சிறந்த சக்திகள் எல்லாம் எங்க? அது வந்து ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு மாயா சக்திகள் உனக்கு எப்போ புரிய வரும் அப்படின்னா, நீ அந்த சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைக்காம அப்படியே அந்த ஸ்வரூபத்திலேயே அந்த ஸ்வரூப நிஷ்டையிலேயே இருப்பாயானால் அந்த மாய சக்திகள் போய் அந்த உன்னுடைய ஸ்வரூபம் மட்டும்தான் உண்மைங்கிறது உனக்கு புரிய வந்துடும், அதை உணர முடியும். மற்றபடி இதுக்காக வேற ஒன்றும் மந்திரங்களெல்லாம் மறைகளில் காணோமே, இதை வந்து நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மந்திரமெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுப்பா, அப்படிலாம் ஒன்றும் மறைகளில் எதுவும் இல்லை அப்படின்னு இங்கே தெளிவுபடுத்துறாரு 102வது பாடலில். ஏன்னா சிஷ்யன் கேட்குறான், இப்போ மாயாவி வந்து இப்போ இந்த மாயப்பொருள் எல்லாம் உண்டாக்குறான்னா அவங்ககிட்ட ஒரு வித விசேஷ மாய சக்தி இருக்குது, அதை வச்சு அவன் எல்லாம் படைக்கிறான். அது மாதிரி பிரம்மம் தன்னுடைய கிட்ட இருக்கிற ஒரு விசேஷ மாயா சக்தியை வச்சு இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற காட்சிகள் நம்ம கண் முன்னாடி தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் அதான் சொல்கிறாரு, இங்கே மாயாவை உண்டாக்கக்கூடிய அந்த மாயா காட்சிகளே உண்மை இல்லை, அது ஒரு தோற்ற மாயை நமக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி இங்கே பிரம்மத்தினால் வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சமும் ஒரு தோற்ற மாயை தான். அதை பற்றி நீ அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து அதுக்குண்டான மந்திரங்கள் ஏதாவது நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்படலை. அதனால் நீ ஒன்று பண்ணு, நீ அந்த சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைந்திடாமல் இருப்பாயானால் மாய சக்தி போம், நீ அந்த சச்சாத் அந்த சுரூபத்து நிஷ்டையிலேயே நின்று பழகினா உங்ககிட்ட இருக்கிற அந்த மாய சக்தி காணாமல் போய் அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு, இறைவனை தவிர அந்த பிரம்மத்தை தவிர ஒன்றும் இல்லைங்கிற அந்த தெளிவு உனக்குள்ள புரிஞ்சிடும். இதை தவிர வேற ஒன்றும் மந்திரங்கள்ல வேதத்துல சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்த 102வது பாடலும் தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் மேலும் 103வது பாடலில் என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாம். மேவும் மண்ணில் அவ்வியத்தமே வியத்தமாம், விவகரித்திட வேண்டில் நாவினால் மண்ணை குடம் என்பார், அக்குடம் நசிப்பது நாவாலே. பாவு நாம ரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம், ஜீவபேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயம் ஆவாயே. இப்ப மேவும் மண்ணில் அவ்வியத்தமே வியத்தமாம் விவகரித்திட வேண்டில் அப்படிங்கிறாரு. இப்ப ஒரு மண் இருக்குது, அந்த மண் வந்து பார்த்தா ஒரு அவ்வியக்தம், அதாவது தோற்றத்துக்கு வராம இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு தோற்றத்துக்கு குயவன் என்ன பண்ணுறான், ஒரு பானையா ஒரு குடமா அதை உண்டாக்குறான். ஒரு மண்ணை எடுத்து மண்பானையை உண்டாக்கி அதில் ஒரு குடம்ங்கிற ஒரு உருவத்தை கொடுக்குறான், பானைன்னு ஒரு உருவத்தை கொடுக்குறான். ஒரு மண்ணை வச்சுக்கிட்டு இது எதனால செய்யப்படுது? ஒரு குயவனால மண்ணை வச்சு செய்யப்படுது. அப்ப குயவன் மண்ணை எடுத்து ஒரு குடம் செய்கிறான்னா அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கறான், நாவு நாள் பெயர் சூட்டுறான். எப்படி பெயர் சூட்டுறான்? இதுக்கு பேர் குடம், இதுக்கு பேர் பானை அப்படின்னு சொல்லி பலவாறாக அதுக்கு பெயர் கொடுக்கறான். அப்புறம் அந்த உருவத்தை ஆராதிக்கிறான். இப்படி இருந்தா இதுக்கு பேர் குடம், இப்படி இருந்தா இதுக்கு பேர் பானை அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை ஆராதிக்கிறான். அதுவே அந்த குடம் உடைந்து போயிட்டா என்ன ஆயிடுது? மீண்டும் அது தன் இயல்பான மண்ணாகவே மாறிவிடுகின்றது. அப்போ ஒரு குயவனால உண்டாக்கப்பட்ட அந்த உருவம் அந்த மண்ணிலிருந்து தான் வந்துச்சு. அப்படி வந்ததுனால அதுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு நாம ரூபம் உண்டாயிடுச்சு. இதுக்கு ஒரு பெயர், அதுக்கு ஒரு பெயர்னு சொல்லி பேரை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு அதுக்கு இப்படி ஒரு உருவம் அப்படி ஒரு உருவம்னு ரெண்டு விதமான உருவத்தையும் கொடுத்து இது குடம் இது பானைன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா அது எங்கிருந்து வந்தது? அந்த குடமும் பானையும் அந்த மண்ணிலிருந்து தான் வந்தது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடமும் பானையும் உடஞ்சு போயிட்டா அங்க எப்படி திருப்பி மண்ணு மட்டுமே இருக்குதோ அது போல இந்த குயவன் வந்து குடம் அல்லது பானை செய்யும் முன்போ அந்த இறந்த காலத்திலையும் அங்க என்ன இருந்துச்சு? மண் மட்டும் தான் இருந்தது. அப்புறம் இடையில் வந்து அந்த குயவன் அந்த குடத்தை வடிவமைச்ச பிறகு நிகழ்காலத்தில் அங்க என்ன இருக்குது? அப்பயும் அந்த மண்ணு மட்டும் தான் இருக்குது. அப்புறம் அதே குடம் உடைந்து போகின்ற பொழுது எதிர்காலத்துல பின்னாடி அது உடைந்து போக போகின்றது அல்லது உடைந்து போனால் எதிர்காலத்துல என்னவா இருக்க போகுது? மீண்டும் மண்ணாகத்தான் இருக்க போகிறது. அப்போ இந்த மூன்று காலங்களிலும் எது இருக்குது? அந்த மண்ணு மட்டும் தான் இருக்குது. ஆனா இங்க கால மாறுதலுக்குள்ள என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வெறும் மண்ணா இருந்தது, கடந்த காலத்துல மண்ணா இருந்தது, இப்ப நிகழ்காலத்துல அது ஒரு பானையா மாறிச்சு. அப்படி பானையா ஒரு உருவத்துக்குள்ள வந்த உடனே அதுக்கு ஒரு நாம ரூபம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஒரு நாமமும் ஒரு உருவமும் கொடுத்தோம், ஒரு பெயரும் ஒரு வடிவமும் கொடுத்துட்டோம். அது நிகழ்காலத்துல தெரிஞ்சுது. அப்புறம் மீண்டும் அந்த குடம் உடஞ்சி போன உடனே எதிர்காலத்துல அது என்னவா மாறப்போகுது? மீண்டும் மண்ணாகத்தான் மாறப்போகுது. அப்ப இந்த மாதிரி மண்ணுக்கு பெயர்களும் உருவங்களும் குயவனின் செயலால் தான் உண்டாக்கப்பட்டதே தவிர மண் எப்போது போன்று உருவமும் பெயரும் அற்ற மண்ணாகவே இருந்தது. அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய தோற்றமும் அதனால் உண்டான பெயர்களும் மனதினால் உண்டாக்கப்பட்டதுதானே தவிர பிரம்மம் எப்போது போன்றும் நாம ரூபங்களை கடந்து பிரம்மமாகவே இருக்கின்றது அப்படின்னு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. ஏன்னா சிஷ்ய வந்து என்ன கேட்கிறான்னா, அந்த பிரம்மத்தினுடைய சக்தி வியாபகத்துல இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டுடுச்சு, இப்ப இதை ஈஸ்வர சக்தி அப்படின்னு சொல்றீங்க, ஈஸ்வரன் சொல்றீங்க, அப்போ ஒரு சமயம் பிரம்மமே இப்படி மாறிடுமா, பிரம்மமே இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படிங்கிறதுல அவனுக்கு பல சந்தேகங்கள் ஏற்படுது. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லப்பா, இது பிரம்மத்தினுடைய சக்தியில வெளிப்பட்ட ஒரு தோற்றம் தானே தவிர இங்க வந்து பிரம்மம் அப்படி மாறுறது கிடையாதுன்னு சொல்லி அந்த தோற்றம் எப்படிப்பட்டதா இருக்குது, பல்வேறு நாம ரூபங்களை உண்டாக்கி கொள்றது அந்த தோற்றத்தினால. அப்ப இந்த மாதிரி வந்து போகின்ற பெயர்களும் உருவங்களும், அதாவது இந்த உலகமும் உறவும் நம் மனம் கற்பித்து கொண்ட பொய்யான தோற்றமே தவிர அதை நீ மாயை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜீவபேதங்களை மறந்து நீ அந்த சின்மயம் ஆவாயே, அந்த சைத்தன்யமாகவே நீ ஆகிவிடுவாய் அப்படின்னு நீங்க சொல்றாரு. பாருங்க, நாவினால் மண்ணை குடம் என்பர், அக்குடம் நசிப்பது நாவாலே. பாவு நாம ரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம். ஜீவபேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயம் ஆவாயே. அப்போ இந்த மாதிரி ஒரு கற்பிதமான ஒரு விஷயங்களை நம்ம உருவாக்கி கொண்டு அதுக்கு ஒரு கடந்த காலம் எதிர்காலம் அப்படிலாம் நம்ம வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் அதுக்கு ஒரு உருவத்தை நம்ம நாம ரூபங்களில் சூட்டி மகிழ்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் நம்ம கண்களில் நிகழ்காலத்தில் தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பிரம்மம் தான் இருந்திருக்குது, இப்போ நிகழ்காலத்தில் நமக்கு தெரிகிற இந்த பிரபஞ்சமும் அந்த பிரம்மத்தினால தான் தெரியுது, பின்னாடியும் இந்த நம்ம கடந்த காலத்தில் இந்த பிரபஞ்சம் இல்லாமல் போனாலும் அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்க போகிறது. அப்போ சாஸ்வதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுமே தவிர வந்து போகின்ற இந்த தோற்ற மாயையில மனசு மயங்கிடக்கூடாது. நீ வந்து அந்த மாயைக்கு அப்பாற்பட்ட அந்த இருப்பு பிரம்மம் மட்டுமே சத்தியம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. அது வந்து ஜீவபேதங்களை கற்பித்த மனம்தான் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துது, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த சின்மயம் ஆவாயே, நீ அந்த சைத்தன்யமாகவே மாறிவிடுவாயா அப்படின்னு சொல்லி இந்த 103வது பாடல்ல விளக்கம் கொடுக்கிறாரு. மீண்டும் 104வது பாடல்ல சிஷ்யன் கேட்கிறான், பூரிக்கும் கண சச்சிதானந்தத்தில் பொய் ஜடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்றுப்பால் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால், நீரில் தோன்றும் தன்னிடல் தலையீழாய் நின்று அலையினும் நேராய்ப்பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே. அதாவது பூரிக்கும் கன சச்சிதானந்த ரூபத்தில் நாம் இருக்கும்போது பொய் ஜடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்று பால் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால். இப்ப சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், ஐயனே, இப்ப இந்த நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடுகின்ற சச்சிதானந்த பரபிரம்மத்திலே இந்த பொய்யும் ஜடத்தன்மையும் துயரங்களும் போன்ற மூன்று மாறுபாடுகள் இருக்க முடியாதாயினும் இது போன்ற விபரீத புத்திகள் தோன்றாமல் துடைத்து நீக்குவது எப்படி என்பதை அருள் கூர்ந்து விளக்குங்கள் அப்படின்னு கேட்கிறான் இந்த முதல் லைன்ல. அப்ப இது எப்படி எனக்கு தோன்றுது, இந்த மூன்றும் பொய்யான ஒரு விஷயமும் ஜடமான ஒரு விஷயமும் இந்த துயரத்தையும் எனக்கு மூன்று விஷயங்களும் எப்படி கொடுக்குது, இதனுடைய விபரீதத்தை எப்படி நான் துடைப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நீரில் தோன்றும் தன் நிழல் தலைக்கீழதாய் நின்று அலையினும் நேராய்ப்பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே. அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இப்ப நீர்ல தோன்ற தன்னுடைய நிழல் இருக்குல்லப்பா, அது தலைகீழாக நீ காணப்படுவதை பார்த்துட்டு அந்த நீரின் அசைவுக்கு ஏற்ப தன் நிழல் உருவம் அங்கும் இங்கும் அலைந்து அசைவது போன்று காணப்படுவதையும் நீ பார்த்து ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா உனக்கு தெரியும் இந்த உண்மையான உருவம் இந்த பக்கம் அப்படியே திடமா நின்றுட்டு இருக்குது, ஆனா அந்த நீர்னால அது என்ன ஆகுது, அந்த உருவம் தலைகீழா நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அந்த காற்றினுடைய அசைவுல நீர் அசையும் போது அந்த உருவம் அசையுது. அப்ப அந்த மாதிரி ஒரு தோற்ற மாயை அந்த நீர்ல பிரதிபிம்பிக்கக்கூடிய உன்னுடைய உருவத்துல நடக்குது. ஆனா உன்னுடைய உருவம் இங்க அப்படியே வெளியே கரையில அப்படியே திடமா நின்றுட்டு இருக்குது, ஆனா நீர்ல வந்து மாறி தர தெரியுது, தலைகளா தெரியுது உன்னுடைய உருவம், அப்புறம் அது அசைகிற மாதிரி தெரியுது. இதை கண்டு நீ ஆச்சரியப்பட மாட்டேன் இல்லையா, ஏன்னா உண்மையாக கரையில நிக்கிற நீ தான் நிஜஸ்வரூபம். அப்படிப்பட்ட உண்மை தன்மையை நீ அறிந்து கொண்டிருக்கிற போது பிரம்மம் அப்படித்தாங்கிறது இங்க விளக்கம் கொடுக்குறாரு. அந்த நிழல் சுரூபத்தை நீ பொய்யாய் அறிந்து கொள்கிறாய் அல்லவா, அது போல தன் உண்மை சுரூபமான பிரம்மஸ்வரூபத்தை மட்டும் நீ பார்த்தீங்கன்னா இந்த கற்பித்து கொண்ட நாம ரூபங்கள் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் உயிர்களும் எல்லாம் அந்த நிழலை போன்றது, அந்த பிரம்மத்தினுடைய நிழலை போன்றது என்பதை புரிந்து கொண்டு அந்த அசைவதும் என்பது அலைப்பாய்வது எல்லாம் வந்து அந்த மனதினுடைய பொய்யான அசைவுகள் என்பது உனக்கு விசாரத்தில் புரிய வரும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் இந்த கடைசி ரெண்டு லைன், நீரில் தோன்றும் தன் நிழல் தலைகீழாய் நின்று அலையினும் நேராய்ப்பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே. அப்ப இது எப்படி நமக்கு தெரியுதுங்கன்னா, நமக்கு அந்த புரிகின்ற சக்தி இருக்குது. இங்க நான் உண்மையிலே நேராக தான் நின்றுட்டு இருக்கிறேன், நான் அசையாம தான் நின்றுட்டு இருக்கிறேன், ஆனா நீர்ல தெரிகிற என்னுடைய பிரதிபிம்பம் என்ன ஆகுதுன்னா பார்க்கும்போது தலைகீழா தெரியுது, அப்புறம் அதுல வந்து நீர் அசைகிறதுனால அந்த உருவமும் அசையுது. அப்ப இது ரெண்டுமே ஒரு தோற்ற மாயை தான், அதை புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அதை விளக்கம் கொடுக்குறாரு இந்த இடத்துல இந்த 104வது பாடல்ல. அது வந்து எப்படி நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிரம்மத்துல நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாயை, இது மனதினுடைய அலைப்பாயக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு உனக்கு புரிய வந்துடும், அது உன்னுடைய மனதினுடைய விசாரத்துல தான் இது புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த 104வது பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் அடுத்தது 105வது பாடல் நம்ம பார்த்தோம்னா தான் அவர் என்னென்னா முழுமையா நமக்கு விளக்க போறாருங்கிறது தெரியும், அதையும் பார்த்துருவோம். ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் நாம ரூப பேய்கள் ஆனதெப்படி அழிந்ததெப்படி என ஆய்குதல் பல நன்றே. மானமைந்தனே தீர்க்க சொப்பன ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூர்ணமாய் இருப்பாயே. இங்க என்ன சொல்றாருன்னா, ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் அப்படிங்கிறாரு. மகனே உனக்கு ஒரு ஞானம் வந்திருக்குது இல்லையா, அந்த ஞானம்ங்கிறது அறிவுன்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் உனக்கு காரணம். அந்த அறிந்து கொண்ட விஷயம் அந்த ஞானத்தின் வாயிலாக ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா, அதுதான் காரியம், அதுதான் நீ அறியப்படும் பொருள், அதை புரிஞ்சுக்கோ. அதுதான் ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் நாம ரூப பேய்கள் ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆய்குதல் பலனன்றே. அப்ப இவ்வாறு இந்த காரண காரியங்களை பற்றி நீ விசாரித்து அறிய முற்பட்டாயானால் அவைகள் உண்டாவதும் அழிவதும் பற்றிய ஆராய்ச்சிகள் பயனற்றது அப்படிங்கிறார். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாயையான விஷயமா இருக்கிறதுனால இப்படி வந்து போறது தோன்றி மறையறதெல்லாம் நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத, ஏன்னா இங்க வந்து அறிவு மட்டும்தான் இருக்குது, சச்சாத் அந்த பரபிரம் மட்டும்தான் இருக்குது, அந்த பரபிரம்மத்தினுடைய நிழல் தான் அப்படி தெரியுது. ஏன் அப்படி தெரியுது, இப்போ நம்ம உதாரணம் நிறைய பார்த்துட்டோம். இப்ப நான் இருக்கிறேன், இப்ப சூரிய ஒளி என் மீது பட்ட உடனே என்னுடைய நிழல் வந்து எனக்கு பின்னாடி தெரியுது. இப்போ நான் நடக்கிறேன், எனக்கு பின்னாடி இருக்கிற நிழலும் நடக்குது. அப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற நிழல் நடக்குதுன்னா நான் இருக்கிறதுனால நிழல் நடக்குது, நான் நடக்கிறதுனால நிழல் நடக்குது. இப்போ நிழல் என்னை சார்ந்து தான் இருக்கிறதே தவிர நிழல் என்னோட சேர்ந்து இல்லை. அது அந்த சூரிய ஒளியினால அந்த நிழல் வந்து எனக்கு பின்னாடி தெரிஞ்சு அது நடக்கிற மாதிரி, அது நான் செய்கிற செயல்களெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு தோற்ற மாயையை உண்டு பண்ணுது. அது மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறார். இதை எவ்வாறு என்று ஒரு உதாரணத்தை சொல்றார் பாருங்க. மான மைந்தனே தீர்க்க சொப்பனம் ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூர்ணமாய் இருப்பாயே. அதாவது இது எவ்வாறு அந்த பானையை படைத்து அதற்கு உருவமும் பெயர்களும் கொடுப்பதற்கான ஒரு காரணமாக ஒரு குயவன் இருக்கிறான் இல்லையா. அப்ப அந்த குயவன் இருக்கிறதுனால அது அவனுடைய காரியத்துல இந்த பானையும் ஒரு குடத்தையும் உண்டாக்குறான். அது போல இந்த பிரம்மம் இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதனாலதான் அதுக்கு ஒரு உருவமும் பெயர்களும் இங்க நம்ம உண்டாக்கப்பட வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறத ஒரு தெள்ள தெளிவாக எப்படி சொல்றாருன்னா, இங்க ஒரு அறிவுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, அதுதான் வந்து காரணம். அந்த அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த மனசு, அதுதான் காரியம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப இந்த நாம ரூபங்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் மனசுதான் காரணமாக இருப்பதனாலதான் இந்த காரண காரியங்கள் உண்டாகிறது. அப்ப இதை எப்படி நீக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் தேவையற்றது. ஏன்னா இங்க வந்து அறிவு இருக்கிறதுனால அதனுடைய பிரதிபிம்பமாகிய மனது வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அறிவு இல்லைன்னா அங்க மனசு இல்லை, பிரம்மம் இல்லைன்னா அதனுடைய பிரதிபிம்பம் இல்லை. அது மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீ இல்லைன்னா உனக்கு பின்னாடி நிழல் இல்லை, ஆனா அந்த நிழல் வந்து உன்னை சார்ந்து இருக்கிறது, அந்த நிழலே நீ கிடையாது. அது மாதிரி இந்த பிரம்மத்தை சார்ந்துதான் இந்த பிரபஞ்சம் மாயை இருக்கிறது. மாயை வந்து பிரம்மம் இருக்கிறதுனால தான் இருக்கே தவிர இந்த மாயையே பிரம்மம் ஆயிடுமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றாரு. அது வந்து அதனுடைய பிரதிபிம்பம், ஒரு தோற்ற மாயை அப்படின்னு புரிஞ்சுக்குங்கிற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இதுல தெளிவுபடுத்துறாரு. அப்ப அதனால நம்ம இங்க காரணக்காரிய விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த 105வது பாடல்ல அப்படின்னா, இறைவன் வந்து எப்படிப்பட்டவன், அந்த பிரம்மம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஒரு அறிவு சுரூபம், ஒரு உணர்வு சுரூபம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சுரூபம்ங்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்லப்படுற ஒரு வார்த்தை. ஏன்னா அறிவு உணர்வு அப்படிங்கிறதுக்கு இங்க ஒன்றும் கிடையாது, அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். ஏன் பேச வேண்டியிருக்குது அப்படின்னா புரிய வைக்கிறதுக்காக. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு எப்படி பிரகாசிக்குது, அதை எப்படி தன்னைத்தானே தெரிஞ்சுக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிபிம்பத்தின் வாயிலாக தன்னை தெரிந்து கொள்கிறது. இதுக்கு நம்ம ஏற்கனவே உபமானங்கள் பார்த்தோம். இப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கணும், என்னுடைய உருவத்தை தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு பிரதிபிம்பமாகிய கண்ணாடி தேவைப்படுது. அந்த கண்ணாடித்துல நான் என்னுடைய முகத்தை பாக்குறேன், என்னுடைய உருவத்தை பாக்குறேன். அப்ப எனக்கு வேறாக இன்னொரு உருவம் தெரியறதுனால ஓ நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் இந்த பக்கம் உண்மையா இருக்கிற நான் அசைகிறதுனால கண்ணாடியில் இருக்கிற பிம்பமும் அசைகிறது. அது மாதிரி அவர் இன்னொரு உபமானம் கொடுத்தாரு. நீர்ல வந்து உன்னுடைய உருவம் தலைகளா தெரியுது, அந்த உருவம் காற்றினுடைய சலனத்தினால நீர்ல அசையுது, ஆனா இங்க நீ அசையாம தான் வெளியே நின்றுகிட்டு இருக்கிற. அது மாதிரி பிரம்மம் எந்த ஒரு அசைவு மற்ற அது தன்னில் தானாய் தன்மயமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அது பிரதிபிம்பிக்க கூடிய அந்த உடல், இந்த உபாதி மனமா இருக்கிறதுனால அது பல்வேறு அசைவுகளுக்கு உட்படுது. அந்த அசைவுல பல்வேறு சலனங்கள் உண்டாகுது. அந்த சலனத்தினால நமக்கு இந்த பிரபஞ்சம் காட்சி ஆகிறது. அப்ப இது வந்து மனதினுடைய தோற்ற மாயங்கிறது நீ புரிஞ்சுக்கணுங்கிறதா இங்க சொல்றாரு. அதாவது இந்த மனதினை கொண்டு பிரபஞ்சத்தில் நாம ரூபங்கள் தோன்றுவதும் மறைவது எப்படின்னா, ஜடமான அந்த பொய்த் தோற்றங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்காம இந்த சாஸ்திர விசாரத்தை பண்ணி அந்த விருத்தி ஞானத்தினால் அடைந்த தெளிவினை கொண்டு விவாதத்திலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபடாமல் சேதனமான தன் சொரூபத்தை உணரக்கூடிய உன்னதமான தன்னுணர்விலே, தன்னறிவிலே, அந்த ஆத்ம ஞானத்திலே எப்போதும் முழுமையாக நிலைத்திருப்பாய் அப்படின்னு இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, மானமைந்தனே, தீர்க்க சொப்பட ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூர்ணமாய் இருப்பாயே அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும். அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த பாடல்களை படித்து கொண்டே வர வர நமக்கு என்ன தெளிவு வரணும் அப்படின்னா, இந்த மாயை பத்தி ஒரு நல்ல புரிதல் வந்துடணும். இப்ப இந்த மாயைங்கிறது ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு சக்தி. அப்ப அதை வந்து மித்தியான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன் அதை மித்தியான்னு சொல்லுது அப்படிங்கிறது நம்ம கடந்த பாடல்லையே பார்த்தோம். அது இதுல நம்ம 94வது பாடல ஒரு தெளிவு பண்ணோம். இப்ப அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பார்த்துருவோம். அதாவது இங்க வந்து பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜகத் வந்து மித்தியா அப்படின்னு சொல்லி மகாவாக்கியம் நமக்கு உபதேசம் பண்ணுது. அப்ப அந்த உபதேசத்தின் அடிப்படையில இப்ப எல்லாம் உள்ள இறையாற்றல் தான் நமக்கு சாஸ்வதம் சத்தியம், அதுதான் பிரம்மம். ஆனா இந்த பிரபஞ்சமானது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் இருக்குது, வந்து போகுது. அதனால இது வந்து தோன்றி மறையக்கூடியது. அதனால இது வந்து மித்தியான்னு சொல்றாங்க. ஏன்னா இது வர்றது போறதெல்லாம் நமக்கு அனுபவம் ஆகுது. ஏன்னா இப்ப காணல் நீர் நமக்கு எப்படி அனுபவம் ஆகுது, கண்ணுக்கு தெரியுது, ஆனா பக்கத்துல போய் பார்த்தா காணல் நீர் இல்லை. ஆனா அந்த காணல் நீர் தெரியாம மறைஞ்சு போகுமானா, இல்ல, காணல் நீர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இந்த பிரபஞ்சமும் நமக்கு காட்சி ஆகிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்ச காட்சி ஆனாலும் காணல் நீர் போல அது உண்மை அல்ல. அப்ப அதனால இதுக்கு பேர் வந்து மித்தியா, அதனால இதுக்கு பேர் வந்து மாயை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதே மாதிரி அந்த காணல் நீர் வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு காலக்கெடு இருக்குது. இப்போ அது வந்து எப்போ தோன்றும் எப்போ மறையும் அந்த காணல் நீர்னா, அந்த சூரிய வெப்பத்தினுடைய அந்த அனலில் அந்த காணல் நீர் தெரியும். அதுவே கொஞ்சம் சூரிய வெப்பமெல்லாம் அனல்லாம் குறைஞ்சி போயிட்டா அந்த காணல் நீர் தானாக மறைஞ்சி போயிடும். அப்போ அது கால தேசத்துக்கு உட்பட்டு இயங்கிட்டு இருக்குது அந்த மாயை, அந்த தோற்றம். அப்போ அது மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஒரு கால தேசத்துக்கு உட்பட்டது. அதுக்கு ஒரு காலக்கெடு முடிஞ்ச உடனே இந்த பிரபஞ்சம் இல்லாமல் போய்விடும். அதனால இது வந்து ஒரு தோற்ற மாயை தான் அப்படின்னு இங்க ப்ரூவ் பண்றாரு. அப்போ சிஷ்யா அவன் ஏற்கனவே பல கேள்விகள் கேட்டான், அது எப்படி தோற்ற மாயை என்னால் ஏத்துக்க முடியல, நான் கண்ணு முன்னாடி பாக்குற இந்த உலகத்தை வந்து நீங்க பொய்யின்னு சொல்றது என்னால ஜீரணிக்கவே முடியல, ஏன்னா நான் பல்வேறு விஷயங்கள அனுபவம் ஆக்குறேன், அப்ப நீங்க எப்படி இதை மாயைன்னு சொல்றீங்க அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறான். அப்ப அதுக்கு அவர் என்ன உதாரணமெல்லாம் கடந்த பாடுகளை கொடுத்தாரு அப்படின்னா, நீ வந்து சத்தியமா தான் இருக்குது பொய் இல்லைன்னு சொல்றீங்கல்லப்பா, நீ வந்து ஒரு உறக்கத்துக்கு போகும்போது நீ பாரு இந்த உலகம் எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப நாம நம்ம அனுபவத்துல பாக்குறோம், நம்முடைய வாழ்க்கையில அவஸ்தாத்ரயம்ங்கிற மூன்று நிலைகள் நமக்கு உண்டாகுது. ஒரு விழிப்பு நிலை அனுபவம், ஒரு கனவு நிலை அனுபவம், ஒரு ஆள் உறக்க நிலை அனுபவம் உண்டாகுது. அப்ப அந்த அனுபவத்துல நமக்கு உண்மையிலே என்ன நடக்குது, இந்த விழிப்பு நிலையில இந்த உலகம் நமக்கு காட்சி ஆயிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம உறக்கத்துக்கு போன உடனே நமக்கு இந்த உலகம் மறைஞ்சி போயிடுது, கனவுல வேற உலகத்தை படைச்சிக்குது மனசு. அப்ப அந்த வேற உலகத்துல இந்த மனசு என்ன பண்ணுது, அந்த உலகத்துல வாழ்ற மாதிரி அங்க சில விஷயங்களை அனுபவிக்கிற மாதிரி அங்க எல்லாமே தத்ரூபமா இருக்கு கனவுல. அப்புறம் அந்த மாதிரி ஒரு உலகத்தை அனுபவித்த அதே மனசு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இந்த ரெண்டு உலகங்களையும் இழந்துடுது, இந்த உலகமும் இல்லை, அது தன்னுடைய காரணத்துல போய் ஒடுங்கிடுது. அப்படி மனசு ஒடுங்குற உடனே அங்கே எந்த உலகமும் காணாம போயிடுது. அப்ப இதெல்லாம் நீ அனுபவமா பாத்தியல்ல, அப்ப இந்த உலகங்கிறது எங்க படைக்கப்படுது, உன்னுடைய மனசுல தானே படைக்கப்பட்டிருக்குது, அப்ப நீ இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் தெரியுது, அப்ப அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்ப இது எப்படிப்பட்ட உலகம், என்ன மாதிரி மாயா உலகம்ங்கிறது நீ அவனுடைய அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாமேங்கிறது இந்த மூன்று உதாரணங்களை அவர் கடந்த பாடல்கள் நமக்கு தெளிவுபடுத்தினாரு. அதுக்கு அவர் உதாரணமும் கொடுத்தாரு, இது வந்து மனதனுடைய மயக்கம், மனம் வந்து இந்த விழிப்பு நிலையில பார்த்துட்டு இதை உண்மையா நம்புதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒரு கயற்று அரவுங்கிறாரு. அரவுனா பாம்பு கயிறு. அப்ப கயிற்றுல ஒரு பாம்பு தெரியுது, அது எப்படி, அஜ்ஞானத்தினால. நமக்கு வந்து அந்த அறிவு பத்தாததுனால நம்ம இருள் வந்து சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில, அந்த வெளிச்சம் பத்தாத ஒரு சூழ்நிலையில ஒரு கயிற்றை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம். அப்போ நமக்கு சரியான ஒரு வெளிச்சம் கிடைச்ச உடனே அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் பார்த்த உடனே அடைய இது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு நமக்கு ஒரு உறுதியும் ஒரு உத்தரவாதமும் கிடைக்கிற மாதிரி. இப்போ இந்த உலகம் வந்து பொய் அல்லது தோற்ற மாயை மித்தியா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், சும்மா வார்த்தையால சொல்லிட்டா யாராவது ஒத்துக்குவாங்களா, இல்லைங்க இதெல்லாம் மாயைங்க தோற்றம் இல்லை பொய்ன்னு சொன்னால் யாராலும் ஏற்றுக்க முடியாது. அப்ப யார் இதை வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது, நமக்குள்ள ஒரு பிரத்யேக அறிவு தேவைப்படுது, அதுதான் நமக்கு அறிவு ஒளின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அது இந்த சாஸ்திரத்தின் வாயிலாக தான் சாத்தியமாகணும்னு சொல்லி கொடுக்குது. அப்ப நீ இந்த சாஸ்திரத்தை முறையா படிச்சீன்னா அதுல எல்லா விளக்கமும் உனக்கு கொடுக்குது, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, இது எப்படி படைக்கப்பட்டது, இது எதனால மாயங்கிறது எல்லா தெளிவும் நமக்கு ஒவ்வொரு படிநிலைகளையும் நமக்கு விளக்கிக்கிட்டே வருது. அப்படி விளக்கிக்கிட்டே வரும்போது இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா ஒரு விருத்தி ஞானத்துல ஒரு புரிதலுக்கு வருது. ஏன்னா இந்த மனம் வந்து ஃபர்ஸ்ட் புரியாம இந்த மாயை நம்ப மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஒரே வார்த்தையில சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தை ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா மகா வாக்கியம் என்ன சொல்லுது, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியான்னு சொல்லுது. அப்போ பிரம்மம் சத்தியம் சரிங்க, ஆனா அந்த ஜகத்தை மித்தியான்னு என்னால ஏத்துக்க முடியல, ஏன்னா இல்லாத ஒன்றை எனக்கு இருக்கிற மாதிரி காட்டுது, ஆனா இருக்கக்கூடிய பிரம்மத்தை எனக்கு காட்ட மாட்டேங்குது. உண்மையா இப்ப அந்த மகா வாக்கியத்தின் படி நம்ம பார்த்தோம்னா, இப்ப பிரம்மம் சத்தியம்னா பிரம்மம் நமக்கு தெரியணும், பிரம்மம் தெரியல, ஜகத் மித்தியான்னு சொல்லுது, வந்து போகின்றது ஜகத்துங்குது, ஆனா ஜகத் தான் எனக்கு தெரியுது, பிரம்மம் தெரிய மாட்டேங்குது. அப்ப எனக்கு முரண்பாடான ஒரு விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லுது, அப்ப இதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு மாணவன் கேள்வி கேட்கறான் குருக்கிட்ட. அப்பதான் குரு என்ன பண்றாருன்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது வந்து அப்படி ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்றதான் இத்தனை விஷயங்கள் நமக்கு விளக்கிக்கிட்டே வராரு. அப்போ நம்ம இந்த சாஸ்திரத்தை முறையா முதல்ல இருந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு படிச்சுக்கிட்டே வர 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 நமக்குள்ள ஒரு தெளிவு பிறக்குது. அப்போ உண்மையிலேயே இந்த தோற்றம் தான் நமக்கு வந்து மாயையா தெரியுது, இது பிரம்மத்தினுடைய நிழல் தான், இது ஒரு பிரதிபிம்பம் தான். அப்போ இந்த பிரதிபிம்பம்ங்கிறது என்னன்னா, அந்த அறிவினுடைய பிரதிபிம்பமாகிய இந்த மனசு. அப்ப இந்த மனசு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் விரியுது. அப்ப இந்த மனசு ஒடுங்குன்னா இந்த உலகம் மறைஞ்சு போயிடுது. அப்போ இந்த உலகம் வந்து மூன்று நிலைகள்ல நமக்கு அனுபவம் ஆகுது, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை, அப்புறம் விழிப்பு நிலையில. அப்ப விழிப்பு நிலை உலகம் வந்து நமக்கு நீண்ட காலங்களாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அது கால தேசங்களை நம்ம அந்த விழிப்பு நிலையில அதிக நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி தெரியுது. இப்ப கனவு காணும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல கனவு களைஞ்சிடுது, உறக்கத்துல எந்த உலகமும் இல்லாம போயிடுது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடந்து முடிஞ்சிடுது. இப்ப இந்த விழிப்பு நிலை உலகமும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்னா எப்படி ஒரு ஒவ்வொருத்தருடைய ஆயுட்காலத்தை பொறுத்து, ஒருத்தர் 100 ஆண்டுகள், ஒருத்தர் 70 ஆண்டுகள், ஒருத்தர் 80 ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகம் விரியுது. அப்புறம் இந்த உலகம் இல்லாம போயிடுது அவங்களுக்கு மட்டும். அப்ப அந்த விழிப்பு நிலையில அவங்களுக்கு உண்டான அந்த அனுபவம் கூட அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி அது இல்லாம தான் போகுது. அப்ப அப்படி இல்லாம போகும்போது அப்ப இருப்பது எது, நிலையான சாஸ்வதமான பொருள் எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அந்த சாஸ்வதமா இருப்பது அறிவு மட்டும்தான், அந்த உணர்வு மட்டும்தான், அதுதான் எப்பயும் இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பிரபஞ்சம் உண்மை அல்ல, ஒரு தோற்ற மாயை, அதனால இதை மித்தியான்னு நம்ம சொல்றோம், அதை புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துறாரு குருநாதர். அப்ப மீண்டும் நம்ம வந்து 106வது பாடல இருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறதா, இந்த விசேஷத்தன்மை நம்மளுடைய அறிவாற்றல தான் அடங்கி இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் இந்த பாடத்தை படிக்கும்போது ஒரு நல்ல தெளிவுக்கு வரும். மீண்டும் நீங்க பழைய பாடங்கள்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் புரியும், கேட்கதான் ஒரு நல்ல தெளிவு வரும். அப்ப இத்துடன் இன்றைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.